வணக்கம் நேயர்களே, இது உங்கள் பொதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இன்னைக்கு வந்து நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில உலக தைராய்டு தின சிறப்பை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் SS மருத்துவமனை பொது மற்றும் எண்டோலாப்ரோஸ்கோப் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் என் செந்தில்குமார் அவர்கள் தைராய்டு பிரச்சனைகளும் சிகிச்சை முறைகளும் பற்றி பல தகவல்களையும் வழங்குவதற்காக நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. உடன் உரையாடுகிறார் புதுகை பண்பலின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
மனிதன் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு பல வகைகளையும் முயற்சி செய்து, உணவுகளாக இருக்கட்டும், உடல் பயிற்சிகளாக இருக்கட்டும், இது போல இந்த வகையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி மருத்துவ ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கத்து இருக்குங்க. இதில் வந்து தைராய்டு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்குது. அதை வந்து வர ஒரு காலகட்டத்தில் அது எப்படி வந்து தடுக்கும் முறைகளாக இருக்கட்டும், அதுக்கு எடுத்துக்கக்கூடிய சிகிச்சை முறைகளாக இருக்கட்டும், அதே நேரத்தில் நம்ம எந்த அளவுக்கு அது வந்து பாதுகாப்பாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி அறுவை சிகிச்சை நிபுணர் அவங்க வந்து தைராய்டு பற்றிய விரிவான வகையில் எடுத்துக்கிற இருக்காங்க. நம்ம கேட்கலாமா சார்? வணக்கம் சார்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம். நான் புதுக்கோட்டை SS மருத்துவமனையில் தலைமை அறுவை சிகிச்சை நிபுணராக உள்ளேன். மருத்துவர் செந்தில்குமார் ஆகிய நான் உங்களிடம் பொழுது பேசுகிறேன்.
சார், இன்றைய தினம் வந்து உலக தைராய்டு தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. இந்த தைராய்டு அப்படின்னா என்ன, அதை பற்றி முதல்ல சொல்லுங்கள் சார்.
நேயர்களே, தைராய்டு என்பது நமது அனைவருக்கும் உடம்பில் உள்ள ஒரு சுரப்பியாகும். அது வந்து நாளமில்லா சுரப்பின்னு சொல்லுவோம். கழுத்தில் முன்பகுதியில் அனைவருக்கும் இருக்கும். அதாவது நம்ம வந்து ஒரு பட்டாம்பூச்சி வடிவத்தில் கழுத்தின் முன்பகுதியில் அந்த அமைந்திருக்கும் அந்த சுரப்பி. அந்த சுரப்பியானது வந்து நம்ம உடம்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சுரப்பி. எப்படி நமக்கு வந்து மூளை வந்து நம்ம உடம்புல உள்ள எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுதோ, அதே மாதிரி இந்த தைராய்டு சுரப்பியும் வந்து நம்ம உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சுரப்பி ஆகும் இந்த சுரப்பி.
சார், இப்போ அந்த தைராய்டுங்கிறது அது ஒரு சுரப்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அதில் வந்து ஏற்படக்கூடிய என்ன விதமான நோய்கள்லாம் அது வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார்.
தைராய்டு சுரப்பியில் வந்து உங்களுக்கு வந்து மற்ற சுரப்பிகள் மாதிரி இதில் ஒரு ஹார்மோன் சுரக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு சுரப்பிலும் ஒரு ஹார்மோன் இருக்கும். இந்த தைராய்டு சுரப்பியில் வந்து நம்ம தைராக்சின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரக்கும். அந்த ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல ரத்தத்தில் கலந்து உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளையுமே அது சென்றடையும். சென்றடைச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணும். அதில் இரண்டு விதமான நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று வந்து சுரப்பு வந்து அதிகமாக இருந்தால் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த சுரப்பு கம்மியாக வேலை செஞ்சு நம்ம சுரப்புகள் குறைவாக இருந்துச்சுன்னா அதனோட விளைவுகள் என்ன மாதிரி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்.
சார், இப்போ இந்த ரெண்டு விதமாக வந்து இது ஏற்படக்கூடிய பற்றி விவரமாக சொன்னீங்க. இது வந்து எதனால் வந்து ஏற்படுகிறது, அதோட காரணம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
அதாவது நமக்கு வந்து பல விதமான காரணங்கள் உள்ளன. ஒன்று வந்து நமக்கு வந்து சுரப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணங்கள் வந்து ஒரு பரம்பரை காரணங்களாக கூட இருக்கலாம். அது ஆட்டோ இம்யூன் நம்ம சொல்லுவோம், அதோட காரணங்களாக இருக்கலாம். இல்லை அந்த தைராய்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கழுத்தில் முன்பகுதியில் வந்து ஒரு கட்டி மாதிரி இருக்கும், அதாவது முன்கழுத்து கலலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏதாவது கட்டிகள், நீர்க்கட்டிகள் இல்லை சாலிடான கட்டிகள் இருந்துச்சுன்னா அதில் வந்து சுரப்புகள் ஒன்று அதிகமாகும், இல்லை சுரப்புகள் குறைவாகவும் இருக்கும். அது இல்லாமல் வந்து பொதுவாக வந்து எல்லாருமே தைராய்டுன்றப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து அயோடின் டிஃபிஷியன்சி, அதாவது அயோடின் சத்து குறைபாட்டினால வந்து நமக்கு வந்து தைராய்டு சுரப்பு வந்து பாதிக்கின்றது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். அது ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்கலாம். அது இல்லாமல் நம்ம வந்து ப்ரெக்னென்சி டைமில் அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால அது மாதிரி வரும். பெண்களுக்கு பெரும்பாலும் வந்து தைராய்டு சுரப்பி வந்து பாதிப்பதற்கான காரணங்கள் வந்து இந்த ஹார்மோன் டிஃப்ரென்ஸ்னால தான். அதனால தான் வந்து பெரும்பாலும் தைராய்டு சுரப்புகளுக்குள்ள அந்த குறைபாடுகள் வந்து பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஆண்களை கம்பேர் பண்ணுறப்ப பெண்களுக்கு 10 மடங்கு இருந்துச்சுன்னா ஆண்களுக்கு 1 மடங்கு தான் இருக்கும். இதுதான் இந்த மாதிரி காரணங்கள் இருக்குது. இது இல்லாமல் உணவு முறைகள்லையும் சில விதமான காரணங்கள் இருக்குது.
சார், இப்போ உணவு முறைகள்லையும் இருக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார்.
உணவு முறைகளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதாவது நம்ம ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லுவோம், ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். நம்ம எந்தெந்த உணவுகளில் வந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்னு நினச்சி நம்ம எடுத்துக்கிறோமோ அது எல்லாத்துலேயுமே ஃபாஸ்ட்டாக வியாதிகள் வரும். அதில் வந்து தைராய்டு சுரப்பையும் ஒன்று பாதிக்கக்கூடிய உணவுகள் இருக்குது. அதாவது நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்து பெரும்பாலும் வந்து கொழுப்புச்சத்துள்ள உணவுகள் தான் அதிகமாக நம்ம சாப்பிட்றோம். அந்த கெட்ட கொழுப்புகள் வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து தைராய்டு சுரப்புக்கு உள்ள அயோடினை வந்து நம்ம உடம்புல இருந்து அப்சார்ப் பண்ணுறதை குறைக்கும். அதே மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட்டு, அதாவது பதப்படுத்தப்பட்ட உணவுகள் நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம வந்து இந்த கேக்கு, இந்த மாதிரி சாக்லேட்ஸு, இந்த மாதிரி நிறைய பதப்படுத்தப்பட்ட சிப்ஸு, இந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் வந்து அதில் உள்ள உப்புகள், தேவையில்லாத ஒரு சில உணவு வகைகள், கொழுப்புகள்லாம் இருக்கிறதுனால அதுவுமே நமக்கு வந்து அந்த தைராய்டு சுரப்பை உண்டு பண்ணக்கூடிய அந்த அயோடினை வந்து நம்ம உடம்புல அப்சார்ப் பண்ணுறதை குறைக்கும். இந்த மாதிரி காரணங்களாலே இருக்கும். அதே மாதிரி சில உணவு வகைகள் பார்த்திங்கன்னா அந்த முட்டைக்கோஸு, காலிஃப்ளவர், இதெல்லாம் என்னால் சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அந்த சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்க உணவுகளை சாப்பிட்றப்ப நம்ம உணவு இறைப்பில் போயிட்டு அந்த சல்ஃபர் வந்து நம்ம அயோடினை வந்து அப்சார்ப் பண்ணுறதை குறைக்கும். இந்த மாதிரி காரணங்கள்னால வந்து நம்ம தைராய்டு வியாதிகள் வந்து நம்ம அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
சார், இப்போ அந்த தைராய்டு அந்த சுரப்பிகள்னால என்னென்ன மாதிரிலாம் ஏற்படுது அப்படிங்கிற பற்றி சொன்னீங்க. இதில் வந்து நமக்கு தெரிஞ்ச விதமாக இதுக்கு என்ன விதமான அறிகுறியெல்லாம் ஏற்படும், அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார்.
தைராய்டு சுரப்பு வந்து நம்ம முதலே ரெண்டு விதமாக சொல்லியிருந்தேன். ஒன்று சுரப்புகள் அதிகமாக இருக்குன்றதை சொல்லியிருந்தேன், இன்னொன்று குறைவாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம சுரப்புகள் அதிகமாக இருந்துன்னு வச்சுங்களேன், நம்ம உடம்புல என்ன ஆகும்னா ஒரு படபடப்பு, அதாவது நம்ம பால்பிட்டேஷன் சொல்லுவோம், படபடபடன்னு அடிச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதே மாதிரி ஸ்வெட்டிங், வேர்வை வந்து அதிகமாக வேர்வை இருக்கும். அதே மாதிரி ஹீட் இன்டாலரன்ஸ்னு சொல்லுவோம், அதாவது நம்ம வெயிலை வந்து தாங்க முடியாது, உடம்புலாம் எரியிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதிகப்படியான எடை குறைவு ஏற்படலாம். வயிற்றில் பொறுத்த வரைக்கும் நம்ம வயிற்றுப்போக்கு இது மாதிரி ரொம்ப 3 மாதம் 6 மாதமாக வந்து வயிற்றுப்போக்கு காரணமே இல்லாமல் வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்கும், எடை குறைவு இருக்கும். இந்த மாதிரி காரணங்கள் வந்து தைராய்டு சுரப்பு அதிகமாக இருந்தால் வரும். அது இல்லாமல் மாதவிடாய் கோளாறுகள் வந்து பெண்களுக்கு இருக்கும். அதாவது ஒன்று வந்து மாதவிடாய் அதிகமாக போகும், அதாவது ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும், இல்லை ரத்தமே வராமல் இருக்கும். இந்த மாதிரி காரணங்கள்னால இது வந்து அதிகமான சுரப்பு உள்ளவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து ஹைப்பர் டென்ஷன், அதாவது ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கான காரணங்கள் உண்டு. என்ன காரணம்னா தைராய்டு வந்து சுரப்பு கூடுதலாகவோ குறைவாக இருந்தாவோ நம்ம கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகிறப்ப நம்ம வந்து இரத்த கொதிப்பு போன்ற வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது வந்து தைராய்டு சுரப்பு அதிகமாக இருந்தால். இதே வந்து தைராய்டு சுரப்பு உடம்புல குறைவாக இருந்துச்சுன்னா இதுக்கு அப்படியே ரிவர்ஸாக தான் நடக்கும். அதாவது அதில் என்ன சொன்னால் ஹீட் இன்டாலரன்ஸ் சொன்னோம் இல்லையா, அதாவது ரொம்ப வெயில தாங்க முடியாது சொல்லி, இது வந்து கோல்டு இன்டாலரன்ஸ், ரொம்ப கூலிங்காக ஒரு கிளைமேட் போனால் அவங்களால குளிர் தாங்க முடியாது. அதில் எடை குறைவு சொன்னோம், இதில் வந்து எடை அதிகரிக்கும். அதில் வந்து நம்ம டயரியா சொன்னோம், இதில் குறைவாக உள்ளவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் போன்ற காரணம் இது அனுபவம் ஏற்படும். அதில் வந்து நம்ம படவடன்னு இருப்பாங்க, இதில் வந்து ரொம்ப உடல் சோர்ந்து அசதியாக இருப்பாங்க, அவனால் எந்திரிச்சு வேலை பார்க்க முடியாது, ஒரு சுறுசுறுப்பாக இருக்க முடியாது, பகல்லே தூங்கணும் போல உணர்வு இருந்துகிட்டு இருக்கும். இதுதான் வந்து நம்ம அதிகமாக உள்ளவங்களுக்கும் குறைவாக உள்ளவங்களுக்குள்ள ஒரு அறிகுறிகள் நமக்கு தெரியும். இந்த மாதிரி அறிகுறி இருந்ததுன்னா நம்ம உடனே மருத்துவரை அணுகி அதுக்கேற்ற மாதிரி முறையில் டெஸ்ட் எடுத்து, தைராய்டு டெஸ்ட் நிறையா சொல்லுவோம், அந்த தைராய்டு நம்ம டெஸ்ட்டை எடுத்து அதுக்கு முறையான முறையில் வைத்தியம் பண்ணோம்னா கண்டிப்பாக அதை வந்து சரி பண்ணக்கூடிய வியாதி தான். இது வந்து பயப்பட வேண்டிய வியாதியே கிடையாதுங்க. இது
அப்போ இந்த அறிகுறிகள் அது எப்படி ஏற்படுது, அதுக்கான வகையில் இரண்டு விதமாக எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க. இதுக்கான வந்து பரிசோதனைகள் அப்படிங்கிற வகையில் என்னென்ன சார் இருக்குது அதை பற்றி சொல்லுங்களேன்.
இந்த தைராய்டு பரிசோதனை எடுத்த வரைக்கும் எல்லா இடங்களிலையுமே இப்போ பண்ணுறாங்க, அதாவது தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு சொல்கிறோம். அதில் வந்து தைராய்டு ஹார்மோனில் வந்து 3 வகையில் பார்ப்போம், அதாவது TSH தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஒரு டெஸ்ட் இருக்குது, அதே மாதிரி T3 and T4, அதாவது ஃப்ரீ T3 T4 அது டோட்டல் T3 T4, இந்த மாதிரி இந்த 5 வகையான டெஸ்ட்டுகளையும் எடுக்கலாம். இது முதல் தடவை எடுக்கிறப்ப மட்டும் நம்ம இந்த 5 வகையான டெஸ்ட்டுகளும் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது காலையில் வெறும் வயிற்றில் தான் எடுக்கணும், நம்ம நைட்டு உணவுகள் சாப்பிட்டு அதுலேருந்து 12 மணி நேரம் கழித்து காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கணும். முதல் தடவை இந்த எல்லா டெஸ்ட்டுமே எடுத்து பார்க்கணும், அதாவது ஹார்மோன் வந்து T3 குறைவாக இருக்கா, T4 குறைவாக இருக்கா, இல்லை கூடுதலாக இருக்கா, இல்லை TSH எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கு மருத்துவரை அணுகி அது கரெக்டான முறையில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து மறுபடியும் இதே டெஸ்ட்டில் வந்து நம்ம ஃப்ரீ T3 T4 TSH மட்டும் ரிப்பீட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 6 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து இந்த டெஸ்ட்டை எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். பெரும்பாலும் இந்த ஹைப்போதைராய்டிசம் இந்த வந்து சுரப்புகள் மட்டும் குறைவாக இருக்குது, முன்னாடி கழுத்தில் வந்து கட்டிகள் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம மருந்து மாத்திரைகள் வந்து 6 மாதத்தில் 1 வருஷத்தில் செக் பண்ணி நம்ம தொடர்ச்சியாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது வந்து தைராய்டு ஃபெயிலியர்னு சொல்கிறது, அதாவது தைராய்டு சுரப்பு நம்ம உடம்புல இருக்குது, அதோடய சுரப்புகள் போதுமான அளவுக்கு உடம்புல இல்லை அப்படின்றப்ப நம்ம வந்து வாழ்நாள் முழுவதுமாக அந்த வைத்தியம் பண்ணிக்கிறது தான் முறையாக இருக்கும். நிறையா பேர் வந்து தைராய்டு சுரப்பியை பொறுத்த வரைக்கும் தைராய்டுக்கு வந்து 6 மாதம் இல்லை 1 வருஷம் மாத்திரை எடுத்தால் போதும்னு நினைக்கிறாங்க, அது உண்மை கிடையாது. எப்படி நம்ம வந்து சுகருக்கு வந்து இன்சுலின் ஹார்மோன் குறைவுனால வருதோ அதே மாதிரி இந்த தைராய்டுமே வந்து தைராக்சின்ற ஹார்மோன் குறைவுனால வருது. இது தொடர்ச்சியான வைத்தியம் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது பண்ணாமல் விட்டோம்னா உடம்புல வந்து பல்வேறு விளைவுகள் இருக்கும், நம்ம சொன்ன மாதிரி அறிகுறிகள் வரும், ப்ரெஷர் வரும், உடம்பு இழைக்கும், இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
சார், இப்போ இந்த பரிசோதனைகள் பற்றி விரிவான வகையில் சொன்னீங்க சார். இப்போ அந்த தைராய்டு அந்த பிரச்சனை வந்து வந்துட்டு அதை வந்து ஒரு சிறிய அளவில் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை என்ன பண்ணிக்கலாம், அதே நேரத்தில் கொஞ்சம் பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிற வகையில் என்ன பண்ணிக்கலாம், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார்.
தைராய்டு சுரப்பி வந்து உங்களுக்கு வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி குறைவான சுரப்புகள் இருக்குது, அதிகமான சுரப்புகள் இருக்குது அப்படின்னா நம்ம மருந்து மாத்திரைகளில் அதை சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது தைராய்டு சுரப்பு வீக்கம் இல்லாமல் கட்டிகள் இல்லாமல் சுரப்புகளில் மட்டும் மாற்றங்கள் இருந்துச்சுன்னா நம்ம மருத்துவ முறையில் நம்ம அதை சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போது சில நேரங்களில் வந்து அந்த கட்டிகள் முன்கழுத்து கலைன்னு சொல்லுவோம், அதாவது நீர்க்கட்டி மாதிரி வெளியில் எல்லோரும் பார்க்குறப்ப தெரிய ஆரம்பிக்கும், அதாவது நம்ம கழுத்தின் 1 பக்கம் இருக்கும் இல்லை 2 பக்கம் இருக்கும், அந்த மாதிரி இருந்தது நம்ம தைராய்டு சுரப்பு நார்மலாக அளவில் தான் இருந்ததுன்னா அது அறுவை சிகிச்சை மூலியமாக அகற்றுறது தான் ஒரே வழி. அறுவை சிகிச்சை மூலியமாக அகற்றி அந்த தைராய்டை வந்து முழுமையாக அகற்றக்கூடிய அறுவை சிகிச்சையும் இருக்குது, இல்லை 1 சைடு 1 பக்கம் மட்டும் கட்டிகள் இருந்தால் 1 பக்கம் மட்டும் அறுவை சிகிச்சை செய்து அகற்ற மாதிரி வழிகளும் இருக்குது. அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அந்த கட்டிகளை வந்து மருந்து மாத்திரைகளில் நம்ம கரைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நிறைய பேர் வந்து தப்பான முறையில் வந்து நம்ம வந்து சித்த ஆயுர்வேதிக்கு இந்த மாதிரி நிறைய மெடிசனில் போயிட்டு நாட்டு வைத்தியம் பண்ணிட்டு போவாங்க. ஒன்ஸ் வந்து நம்ம அந்த தைராய்டு சுரப்பு வீக்கம் அடைந்து 1 பக்கம் நல்லா கலலை மாதிரி கட்டி மாதிரி வந்துருச்சுன்னா அறுவை சிகிச்சை மட்டுமே அதுக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும். அறுவை சிகிச்சை செய்ததுக்கு அப்புறமும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 3 மாதம் கழித்து நம்ம தைராய்டு டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அதில் வந்து சுரப்புகள் வந்து குறைவாக இருக்குது, கூட இருக்குது, தைராய்டு ஃபெயிலியர் மாதிரி இருக்குன்னா தொடர்ச்சியாக நம்ம தைராக்சின் அந்த மாத்திரையில் வந்து தொடர்ச்சியாக உணவு கொண்டுக்கிற மாதிரி தான் இருக்கும், எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும்.
சார், இப்போ இந்த தைராய்டு அப்படிங்கிற ஒன்று நம்ம உடலில் வந்து வராத அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கலாம், அதே போல் உணவு பழக்க வழக்கங்கள் என்ன மாதிரி எடுத்துக்கிட்டால் நல்லது, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார்.
நம்ம தைராய்டு மட்டும் இல்லைங்க, நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள எல்லா வியாதிகளையுமே நம்ம தவிர்க்கணும்னா பேலன்ஸ்டு டயட், பேலன்ஸ்டு ஹெல்த்தி டயட், அதுதான் நம்ம எடுத்துக்கணும். இல்லை தைராய்டுக்கு மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து அயோடின் டிஃபிஷியன்சின்னு சொல்லுவோம், அதாவது அயோடின் டிஃபிஷியன்சி வந்து நம்ம முன் காலங்களில் வந்து நம்ம ஊரில் நிறையா இருந்தது. என்ன காரணம்னா அப்போ வந்து அயோடைஸ்டு சால்ட் வந்து அவ்வளோ தூரம் பிரபலமாக இல்லை, எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா உப்பளங்கள்லேருந்து அந்த மூட்டையில் கொண்டு வந்து நீங்கள் விற்பாங்க, கிராமங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அது ஒரு படி ரெண்டு படினு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடும். அப்போ வந்து அதில் வந்து அயோடைஸ்டு அந்த அயோடினை வந்து கலந்துருக்க அதை உப்புகள் அப்போ பயன்படுத்தினாங்க. அந்த காலகட்டங்களில் வந்து இந்த மாதிரி தைராய்டு சுரப்பிகள் சம்மந்தமான நிறையா வியாதிகள் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே கிராமங்கள்லையும் சரி நகரங்கள்லையும் சரி எல்லாருமே அந்த அயோடைஸ்டு சால்ட்டு தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அதனால் அயோடின் குறைவுனால வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவு தான். அதே மாதிரி வந்து நம்ம குறைந்த கொழுப்புள்ள தயிர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, யோகாட் அதை எடுத்துக்கலாம். முட்டையில் வந்து நம்ம அயோடின் வந்து நிறையாவே இருக்குங்க, நிறைய பேருக்கு அது விஷயங்கள் தெரியாது. முட்டையில் வந்து நம்ம 16% வந்து அயோடின் இருக்குது, அதை நம்ம நிறையா எடுத்துக்கலாம். அந்த ஓட்ஸு பார்லி இந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி உணவு வகைகள்லாம் உங்களுக்கு வந்து அந்த அயோடின் வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்கலாம், அந்த மாதிரி உணவு வகைகளை எடுத்துக்கலாம். பெரும்பாலும் நம்ம வந்து தைராய்டு மட்டும் இல்லை எல்லா வியாதிகளுமே ஹெல்த்தி பேலன்ஸ்டு டயட் நம்ம எடுத்துக்கிட்டு ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஃபாஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ராசஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு போனாவே உங்களுக்கு வந்து வருங்காலையில் தைராய்டு சுரப்பிகளில் வந்து எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் நம்ம தவிர்த்துக்கலாம்.
சரி, இப்போ தைராய்டு அப்படின்னா என்ன, அதை வந்து சரி பண்ணக்கூடிய விதங்கள் என்ன, அதோடய அறிகுறிகள் என்ன, அதை பெரிய அளவில் இருந்தால் அதை ஆப்ரேஷன் செய்து சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது, அதே போல் நில உணவுகள் எந்த மாதிரி எடுத்துக்கணும், அதுக்கும் இல்லாமல் அதோடைய தொடர்ச்சியான வகையில் சிகிச்சைகள் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்துக்கூறியமைக்கு புதுகை பண்புகளை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் சார்.
உலக தைராய்டு தினமான இன்று தைராய்டு என்றால் என்ன, அதன் சிகிச்சை முறைகள் பற்றி கேட்டமைந்ததற்கு புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் மற்றும் எனக்கு வாய்ப்பளித்த புதுகை பண்பலைக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
இதுவரை உலக தைராய்டு தின சிறப்பை முன்னிட்டு தைராய்டு பிரச்சனைகளும் சிகிச்சை முறைகளும் பற்றி பல தகவல்களையும் வழங்கிய புதுக்கோட்டை மாவட்டம் SS மருத்துவமனை பொது மற்றும் எண்டோ லாப்ரோஸ்கோப் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் என் செந்தில்குமார் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உடன் உரையாடியவர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். இந்த நிகழ்ச்சி வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். உங்களுடைய கருத்துக்களை வந்து எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6300077950. மீண்டும் தெரிவிக்கப்படுகிறது, 6300077950 என்ற எண்ணிலும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். நேயர்களே, நீங்கள் கேட்டு இணைந்திருப்பது புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.